During this conference,
இந்த மாநாடு மற்றும் சமீபத்திய பிற கூட்டங்களின் போது கர்த்தரின் சபையை சாவிக்க உதவுவதற்கும் நாம் வாழ்கிற இடத்தில் உண்மையான வளர்ச்சியை காணவும் நான் என்ன செய்ய முடியும் என்று நம்ம அநேகர் கேட்டுள்ளோம். இதிலும் பிற முக்கியமான ஒவ்வொரு முயற்சியிலும் நமது மிக முக்கியமான வேலை எப்போதுமே நமது சொந்த இல்லங்களிலும் குடும்பத்திலுமே இருக்கிறது. குடும்பங்களுக்குள்ளேயே சபை சாவிக்கப்பட்டு உண்மையான வளர்ச்சி நிகழ்கிறது. சுவிசேஷத்தின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நமது பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைக்க அவர்களுக்கு நாம் உதவி அவர்களுக்கு 8 வயதாகும் போது ஞானஸ்தானத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தரிடத்திலும் அவரது சபையினிடமும் நமக்குள்ள அன்பின் எடுத்துக்காட்டை அவர்கள் பார்க்கும்படியாக நமக்கு நாமே உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும். நமது வீடுகளில் நெப்பியால் கொடுக்கப்பட்ட மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். அவன் சொன்னான், கிறிஸ்துவில் விசுவாசிக்கவும் தேவனோடு கூட ஒப்புரவாகவும் எங்கள் பிள்ளைகளுக்கு உணர்த்துவதற்காக நாங்கள் கருத்துடன் பிரயாசப்படுகிறோம். எங்கள் பிள்ளைகள் தங்களுடைய பாவங்களில் மன்னிப்புக்காக எதனை கண்ணோக்க வேண்டும் என்றும் அறியும் பொருட்டாக நாங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம், கிறிஸ்துவில் களி கூறுகிறோம், கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறோம், கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், எங்கள் தீர்க்க தரிசனங்களின்படியே நாங்கள் எழுதுகிறோம். அவர்களோடு சபைக்கு போவதில், குடும்ப இல்ல மாலை கூட்டங்களை நடத்துவதில், ஒன்று சேர்ந்து வேதம் படிப்பதில், இந்த ஆசீர்வாதங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டுவர நாங்கள் கருத்தாய் பிரயாசப்படுகிறோம். ஒரு குடும்ப இல்ல மாலை பாடத்தை நடத்தும் போது அல்லது ஒரு குழந்தையுடன் அமர்ந்து அவன் அல்லது அவளிடம் மீதுள்ள எங்களின் அன்பையும் மறுசாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தின் எங்களின் சாட்சியையும் கூறும்போது நாங்கள் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். தூரத்தில் இருப்பவர்களுக்கு கடிதங்கள் எழுதும் பொழுது கிறிஸ்துவை குறித்து நாம் எழுதலாம். இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் மீது சார்ந்திருக்கவும் நமது பெற்றோருத்துவத்தில் அன்பையும் மன்னிப்பையும் காட்டுவதில் ஒரு நேசமுள்ள பரலோகப்பிதாவின் மன்னிப்பை தெரிந்து கொள்ளவும் நமது பிள்ளைகளுக்கு நாம் உதவுகிறோம். நம்முடைய அன்பும் மன்னிப்பும் நமது பிள்ளைகளை நம்மிடம் மட்டும் நெருங்க வைப்பதில்லை, அவர்களுடைய பரலோகப்பிதா அவர்களை நேசிக்கிறார் என்றும் அவர்கள் மனம் திரும்பி சிறந்ததை செய்ய முயற்சிக்கும் போது சிறப்பானவர்களாயிருக்கும் போது அவர்களை அவர் மன்னிப்பார் என்று அறிந்து கொள்வதன் விசுவாசத்தை வளர்கிறது. நமது குடும்பங்களுக்குள்ளேயே நாம் செய்கிற வேலைக்கு கூடுதலாக எங்கள் சகோதரர் கிறிஸ்துவில் விசுவாசிக்கவும் தேவனோடு ஒப்புரவாகவும் வேண்டுமென உணர்த்துவதற்காக நாங்கள் கருத்தாய் பிரயாசப்படுகிறோம் என நபி போதித்தான். பிற்கால பரிசுத்தவான் இயேசு கிறிஸ்து சபையின் அங்கத்தினர்களாக சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதில் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமும் பொறுப்புமாயிருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் தேவையாயிருக்கிறது. சிலர் இன்னமும் சபையின் அங்கத்தினர்கள் இல்லை. ஒரு சமயம் நம்மிடம் இருந்த சிலர் தங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் சுவிசேஷத்தை தழுவிக்கொண்ட போது அவர்கள் பெற்ற சந்தோஷத்தை மீண்டும் அவர்கள் பெற வேண்டும். சுவிசேஷத்தை ஒருபோதும் அறியாத அப்படியே அவரிடத்தில் திரும்ப வருகிற இருவரையுமே கர்த்தர் நேசிக்கிறார். அவருக்கும் நமக்கும் அது ஒரு பொருட்டல்ல, அது எல்லாமுமே ஒரே பணி. அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் இது ஆத்மாக்களின் மதிப்பு. அது நமது பரலோக பிதாவுக்கும் அவரது குமாரனுக்கும் நமக்கும் பெரியதாயிருக்கிறது. அவர்களுடைய சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் அவர்களுடைய பிள்ளை அனைவருக்கும் சாவாமையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வருவதே நமது பரலோகப்பிதாவின் அவரது குமாரனின் வேலை. நாம் எவ்வாறு உதவலாம் என தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் விவரித்தார். அவர் சொன்னார், நமது ஊழியத்தின் அனுபவங்கள் செயல்பாட்டில் உள்ளதாய் இருக்க வேண்டும். நாம் பணியை நிறைவு செய்ய சுவிசேஷத்தை இயற்கையாகவும் சாதாரணமாகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அக்கறை கொண்டவர்களுடனும் அன்புள்ளவர்களுடனும் சுவிசேஷத்தை இயற்கையாகவும் சாதாரணமாகவும் பகிர்ந்து கொள்ளுதல் நமது வாழ்க்கையின் பணியாகவும் சந்தோஷமாயிருக்கிறது. அத்தகைய அனுபவங்கள் இரண்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவனுடைய அநேக நண்பர்கள் சபையின் அங்கத்தினர்களாயிருந்த சால்ட்லேக் சிட்டியின் டேவ் ஆர்ச்சர்ட் வளர்ந்து வந்தான். அவனிடத்தில் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. கூடுதலாக அவனுடைய அண்டை வீட்டாரான சபை தலைவர்கள் நிகழ்ச்சிகளுக்கு வரும்படி தொடர்ந்து அவனை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவன் சபையில் சேரவில்லை என்றாலும் நல்ல எல்டிஎஸ் நண்பர்களின் சபையின் நிகழ்ச்சிகளின் செல்வாக்கால் அவன் வளர்ந்து வரும் ஆண்டுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தன. அவன் கல்லூரிக்கு போன போது வீட்டை விட்டு வெளியில் போனான். அவனுடைய நண்பர்களின் அநேகர் ஊழிய பணிக்கு சென்றார்கள். அவனது வாழ்க்கையில் அவர்களின் செல்வாக்கை அவன் தவறிவிட்டான். தேவன் பள்ளி தோழர்களில் ஒருவன் இன்னமும் வீட்டில் தான் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தவும் ஒரு ஊழியக்காரனாக ஊழியம் செய்ய முடிவதற்கும் ஒரு முயற்சியாக ஒவ்வொரு வாரமும் அவனுடைய ஆயரை இந்த நண்பன் சந்தித்தான். அவனும் தேவும் அரை தோழர்களாக ஏன் அவன் ஒரு ஊழியக்காரனாக ஊழியம் செய்யவில்லை என்றும் ஏன் அவன் அடிக்கடி ஆயரை சந்திக்கிறார் என்றும் இயற்கையாகவும் சாதாரணமும் இருவரும் பேசிக் கொண்டனர். நண்பன் அவனுடைய ஆயர் மீதுள்ள அவனது நன்றியுணர்வையும் மரியாதையையும் மனம் திரும்புவதற்கும் சேவை செய்வதற்கும் உள்ள சந்தர்ப்பத்தையும் பற்றி சொன்னான். அடுத்த பேட்டியின் போது அவனும் வருவானா என டேவிடிடம் அவன் கேட்டான். என்ன ஒரு அழைப்பு! ஆனால் அவர்களின் நட்பிலும் சூழ்நிலையிலும் அது இயற்கையாகவும் சாதாரணமாக இருந்தது. டேவ் ஒப்புக்கொண்டு சீக்கிரத்திலேயே ஆயரை அவன் சந்தித்தான். ஊழியக்காரர்களை சந்திக்க இது டேவை நடத்தியது சுவிசேஷம் மெய்யானது என்ற ஒரு சாட்சியை அவன் பெற்று அவனுடைய ஞானஸ்தானம் தேதி குறிக்கப்பட்டது. அவனுடைய ஆயரால் டேவ் ஞானஸ்தானம் பெற்று ஒரு ஆண்டுக்கு பின் டேவ் ஆர்ச்சர்டும் கேத்தரினும் ஆலயத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள். கேத்தரின் என்னுடைய சிறிய சகோதரி. ஒரு நல்ல ஆயருடன் சேர்ந்து டேவை சபைக்கு கொண்டு வந்த இந்த நல்ல நண்பருக்காக நான் என்றைக்கும் நன்றியுள்ளவனாயிருப்பேன். அவனுடைய மனமாற்றத்தை பற்றி டேவ் பேசிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவங்களை பற்றி அவனது சாட்சியை கொடுத்த போது இந்த கேள்வியை அவன் கேட்டான். இது தகுதியுள்ளதா? ஒரு சிறுவன் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அநேக ஆண்டுகளாக நண்பர்கள் இளம் வயது தலைவர்கள் என்னுடைய ஆயர் எல்லோருடைய முயற்சிகளும் மதிப்பானதா? கேத்தரினையும் அவனுடைய ஐந்து பிள்ளைகளையும் சுட்டிக்காட்டி அவன் சொன்னான், நல்லது, என்னுடைய மனைவிக்காகவும் எங்களுடைய ஐந்து பிள்ளைகளுக்காகவும் பதில் ஆம். சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ளப்படும் போதெல்லாம் ஒருபோதும் அது ஒரு சிறுவனோட அல்ல. மனமாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அல்லது கர்த்தரிடம் ஒருவர் திரும்பும் போதெல்லாம் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. டேவின் கேத்தரின் பிள்ளைகள் வளரும் போது அவர்கள் எல்லாருமே சுவிசேஷத்தை தழுவியிருந்தார்கள். ஒரு மகளும் இரண்டு மகன்களும் ஊழியக்காரர்களாக ஊழியம் செய்தார்கள். ஆல்பைன் ஜெர்மன் பேசும் ஊழியத்திற்கு ஒருவனுக்கு ஊழியம் அழைப்பு வந்திருந்தது. மூத்தவர்கள் ஒரு இருவரும் ஆலயத்தில் திருமணம் செய்து இளையவன் எல்லா வழிகளிலும் உண்மையுள்ளவதனாக இப்பொழுது உயர்நிலை பள்ளியில் இருக்கிறான். அது தகுதியுள்ளதா? நிச்சயமாக ஆம், தகுதியுள்ளதுதான். டேவ் ஆர்ச்சர் அவருடைய மனமாற்ற அனுபவத்திற்குரிய அதே பிணைய மாநாட்டில் சகோதரி ஐலீன் வயிற்றும் பங்கேற்றனர். மாநாடு முழுவதும் அவள் தன்னுடைய குடும்பத்தை பற்றியே, குறிப்பாக சபையிலிருந்து தூரமாக போன தனது சகோதரி மிஷலை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தாள். மிஷல் விவாகரத்து செய்து கொண்டு நான்கு பிள்ளைகளை வளர்த்து வர முயற்சி கொண்டிருந்தாள். மூப்பரையம் ராசல் பாலுடன் சந்தோஷத்திற்கான நமது தேடுதல் புத்தகத்தின் ஒரு பிரதியையும் அதனோடு சேர்ந்து அவளின் சாட்சியையும் அவளுக்கு அனுப்பும்படியாக ஐலீன் உணர்த்தப்பட்டாள். அடுத்த வாரமே மிஷல் அவள் தொடர்பு கொள்ள வேண்டும் என மற்றொரு தோழியும் உணர்ந்ததாக அவள் ஐலினிடம் சொன்னார். இந்த தோழியும் கூட அவளுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டு அவளுடைய அன்பை வெளிப்படுத்தி மிஷலுக்கு ஒரு குறிப்பை எழுதினாள். தேவையில் இருக்கிற ஒருவருக்கு உதவ ஏராளமானவரிடமும் எவ்வளவு அடிக்கடி ஆவி செயல்படுகிறது என்பது ஆர்வமூட்டுவதல்லையா?
And it is. Come join with us by taking the same step in your life. The end of this story has not yet been written, but blessings have been given to this wonderful woman and her family as those who loved her acted on a prompting and in a natural and normal way shared their testimony and invited her to come back. I've thought a lot about these two experiences.
இந்த இரண்டு அனுபவங்களை பற்றி நான் மிக அதிகமாக சிந்தித்தேன். தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முயற்சி கொண்டிருந்த ஒரு வாலிபன் சத்தியத்தை தேடிக்கொண்டிருந்த மற்றொரு வாலிபனுக்கு உதவி செய்தான். ஒரு பெண் தனது சாட்சியையும் விசுவாசத்தையும் 20 ஆண்டுகளாக சபையில் இருந்து விலகியிருந்த தனது சகோதரியிடம் பகிர்ந்து கொண்டாள். நாம் ஜெபித்து நமக்கு உதவி உணர்த்துதலின்படி செயல்பட வாக்களிக்கிற பரலோக பிதாவை கேட்டால் நாம் எவ்வாறு உதவி முடியும் என நாம் அறிந்து கொள்ள செய்கிறார். நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதிலளிப்பார் மற்றும் அவரது பணியை செய்ய அவரது கரங்களில் நாம் கருவிகளாக மாறுவோம். ஆவியால் கொடுக்கப்படுகிற உணர்த்துதல்களின் மேல் செயல்படுதல் கிரியை முக்கியதாக மாறுகிறது. நீங்கள் அக்கறை கொண்டவர்களுடன் இயற்கையாகவும் சாதாரணமாகவும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுதலின் இந்த அனுபவங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஐலினுக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் உங்களில் அநேகருக்கு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் அணுக வேண்டிய ஒவ்வொரு பற்றி நீங்கள் நினைத்து திரும்பி வர அவர்களை அழைக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றிய உங்களுடைய உணர்வுகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்த்துதல்களை தாமதமில்லாமல் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய அழைப்பாயிருக்கிறது. உங்கள் நண்பர் அல்லது குடும்ப அங்கத்தினரிடம் பேசுங்கள். இயற்கையான சாதாரண வழியில் அதை செய்யுங்கள். அவர்கள் மீதும் கர்த்தர் மீதும் உங்களுக்குள்ள அன்பை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஊழியக்காரர்கள் உதவுவார்கள். உணர்த்துதலை ஒருபோதும் தாமதப்படுத்தாதீர்கள் என அநேக முறைகள் இதே மேடையில் தலைவர் மான்சன் கொடுத்த அதே ஆலோசனை தான் என்னுடையதாயிருக்கிறது. உணர்த்துதலின் செயல்பட்டு அன்புடன் அதை நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அக்கறை கொண்டிருக்கிறவர் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கொண்டு வர செயல்படும். உங்கள் விருப்பத்தை நமது பரலோக பிதா பயன்படுத்துவதை நீங்கள் கவனிக்கலாம். என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, நமது குடும்பங்களுக்கும் நாம் நேசிப்பவர்களுக்கும் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வர நாம் செயல்படும் போது அவருடைய சபையை நாம் கட்டலாம், உண்மையான வளர்ச்சியை காணலாம். இது நமது பரலோக பிதா மற்றும் அவரது குமாரனின் பணி. அவர்கள் ஜீவிக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறார் என்றும் நான் அறிவேன். இவை அனைற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.